மாவீர மக்தம். கடற்கரம்புலி மேஜர் தணிகை மாறன். உருவாக்கிய மகத்தான வீரன் அவர். தம்பி, நீ சைக்கிள்ல போய் கோயில்ல நில்லு, நாங்கள் நடந்து வாரம். அம்மா அன்பாய் கேட்டுக்கொண்டாள். இல்லையம்மா, நான் உங்களோடய நடந்து வாரன், அப்பதான் நிறைய ஊராக்களை கண்டு கதைக்கலாம். அம்மா பாவம், அவளுக்கு அப்போது எதுவும் புரியவில்லை. பிள்ளை வளமையான விடுமுறையில் வந்து நிற்கின்றதைப் போல்தான் இந்த முறையும் வந்து நிற்கின்றான் என்று அவள் எண்ணினாள். ஆனால் தன் மகனின் நெஞ்சுக்குள்ளேயே குமரிக்கொண்டிருக்கும் இலட்சிய நெருப்பை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இரவு நேர கோயில் திருவிழா என்பதால் அவனுக்கு தெரிந்த அதிகமானவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். எல்லோரும் கைகளையும் பற்றி சந்தோஷமாக அவன் சிரித்து கதைத்தான். விடைபெற்று செல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் விடை கொடுத்தான். மகனின் எளிமையான மனதனையும் எல்லோரிலும் பாசம் வைக்கும் தன்மையினையும் கண்டு அம்மா மனதுக்குள் பெருமைப்பட்டுக் கொண்டாள். ஆம், இந்த மகன்தான் அன்று இரவு 8 மணி என்றும் பாராது வீட்டுக்கு வந்து உடனே அம்மாவுக்கு அன்பாய் தொல்லை கொடுத்தவன். நான் காலமா போயிடுவேன், எனக்கு ஏராளமான வேலை இருக்கம்மா, எனக்கு இப்ப உங்களோட கையால சமைச்சு சாப்பாடு தரவனும் என்றான் அவன். மகன் அம்மாவோடு இப்படி செல்லமாக அடம் பிடிப்பது வளமைதான். அதனால் அம்மா எதுவும் சிந்திக்கவில்லை. வேலையா என்னடா, எங்க தூர பயணமோ? தயங்கி தேங்கி அம்மா கேட்டாள். மகன் சிரித்தான். தாயின் கைகளை அன்பாய் பிடித்து அணைத்தான். திருகோணமலைக்கு போறன், எப்படியும் வந்துடுவேன், வராட்டி வடிகள்கிட்ட சொல்லிவிடுவேன்டானே. அவன் மீண்டும் சிரித்தான். அம்மா அதை கவனிக்கவில்லை. அம்மா இரவோடு இரவாக கோழிக்கறி காய்ச்சி தன் கையால் மகனுக்கு சாப்பாடு கொடுத்தாள். அவன் சாப்பிடவில்லை, சாப்பாட்டை பார்த்து மௌனமாக இருந்தான். மகன் சாப்பிடவில்லை என்றதும் தாய் துடித்து போனாள். அம்மா, தனியே சாப்பிட ஒரு மாதிரி கிடக்கு, ஊர்படியங்கள் கொஞ்சம் பேரை கூட்டிவாம்மா என்று அவன் கேட்டபோது அம்மா அதிர்ச்சி அடையவில்லை. அவன் சிந்தனையில் இருந்து எல்லோரிலும் பாசம் கொண்டவன் என்று அம்மாவுக்கு தெரியும். அம்மா அவன் பழகிய ஊர்படியலை நித்திரையில் இருந்து எழுப்பி வந்தாள். முற்றத்தில் எல்லோரையும் வட்டமாயிருத்தி மகனே எல்லோருக்கும் சாப்பாட்டை பகிர்ந்து கொடுத்தாள். அம்மா இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. தன் கையால் பிசைந்து அலைந்த சாப்பாட்டில் பாதியை அம்மாவிடம் நீட்டினான். அம்மாவும் வாங்கி சாப்பிட்டாள். எல்லாம் முடிந்த பிறகு, அம்மா காலமா வேலைக்கு என்னை எழுப்பி விடனே என்று அவன் பாயில் படுத்து ஆழமாக உறங்கி போனான். காலை விடிந்ததுமே சைக்கிளை எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கு தங்கைமாருக்கு தம்பிமாருக்கு என்று எல்லோருக்கும் தனித்தனிய பொஜுவாரன் என்று சொல்லிவிட்டு வாசல் வழியாக புறப்பட்டான். 10 மணிக்கு வாகனத்தில் வந்து கூட்டி கொண்டு போறமண்டல்லே சொல்லி போட்டு போனவே, ஏன்டா தம்பி இப்பவே போறாய்? அம்மா மெதுவான குரலில் இழுத்தாள். ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி போட்டு போக வேணும், இப்பவே போனா தான் நீ சொல்லி போட்டு போகலாம் சொல்லிவிட்டு மகன் சிரித்தான். வீட்டுக்காரர் போல ஊரவர் ஒவ்வொருவரையும் நேசிப்பவன் தான் தன் மகன் என்று அம்மாவுக்கு தெரியும். அதற்கு மேல் எதுவும் அவள் பேசவில்லை. மகன் போய்விட்டான். அம்மா பாவம் எதுவும் புரியவில்லை, காத்திருந்தாள். தன் மகன் தன்னிடம் உறுதியாகத்தான் விடைபெற்று போகிறான் என்று அவளுக்கு தெரியாது. இன்னும் ஒரு பகலும் ஒரு இரவும் கழித்தால் தன் மகன் இலக்கினை நோக்கி சென்று விடுவான் என்று அறிந்திருந்தால் பெற்றவள் தாங்கிக் கொள்வாளா? ஆனால் அவனுக்கு தெரியும், இன்னும் ஒரு இரவினதும் பகலினதும் இடைவெளிக்குள் தான் கதைப்பது சிரிப்பது கலகலப்பது எல்லாம் என்று. அதற்கிடையில் தான் நேசித்த ஒவ்வொருவருக்கும் இறுதி விடை கொடுத்துக் கொண்டிருந்தான். அவன் ஊரவர்களை தனது உறவினரை நேசித்த நேசிப்புக்குள் இத்தனை புனிதமான உணர்வுகள் பொதிந்திருந்தன. அந்த ஊரவர்களின் துயரம் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் தானே அவனது மூச்சு புயலாக மையம் கொண்டது. ஒவ்வொருவரையும் மிக மென்மையாக நேசித்த அவனுக்கு ஒரே இரவில் 9 ஊரவர்கள் கடற்படையால் குதரப்பட்ட செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாதாயிருந்தது. அந்த நிகழ்வு அவனின் நெஞ்சத்தை மட்டுமல்ல உயிரியே சுட்டது. அப்போது அவன் இயக்க வேலை காரணமாக மன்னாரில் நின்றான். 9 இரத்த உறவுகளும் முறையடியாக வேட்டையாடப்பட்டார்கள் என்ற சோகம் தொலைத்தொடர்பு சாதனம் மூலம்தான் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதை அவன் நம்ப கஷ்டமாக இருந்தது. கடலில் அன்றாடம் மீன்பிடித்து வாழ்க்கை நடத்துகின்ற வெற்றிலைக்கேணி கிராமத்திலா இப்படி? அம்மா சொல்லி வலைகளுக்கும் சத்தம், எலையிலோ பாடி படகிறக்கும் ஊசையும், கரை முட்டி அலைபாடும் ராகமும் காற்றில் சந்தோஷமாக கலக்கின்ற உரிலா இப்போ ஒப்பாரி உலங்கள். கரையிலேயே தவண்டு அலையிலேயே நண்டுபிடித்து கடலிலேயே தொழில் செய்த மண்ணிலேயா இப்போது வரையாட்டம்? அழுகுறலும் அவலவும் நிறைந்திருக்கும் ஊரை பார்த்து நான் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறேன்? ஒரு சில கணத்துக்குள் எத்தனையோ சிந்தனை மின்னல் போல் பளிச்சிட்டு மறைந்த அவங்கள் நினைச்சதை செய்து போட்டாங்கள், நான் நினைக்கிறதை செய்து முடிப்பேன். அடிமனதில் இருந்து இறுக்கமான வார்த்தைகள் வெளிவந்த போது கண்கள் பிரகாசித்தன. இயக்கம் வழங்கிய பணியினை முடித்து ஊர் திரும்பினான். உடல் பிளந்து குழிகளுக்குள் கிடந்த சடலங்களுக்கு மண்ணள்ளி போடுகின்ற போது அவனது நெஞ்சுக்குள்ளே எடுத்துக்கொண்ட இலட்சியத்தின் மீது பல தடவை சத்தியம் செய்து கொண்டார். இந்த கடற்பட இத்தனை உறவுகளின் சாவுக்கு காரணமாய் கோரத்தனம் புரிஞ்சுதோ? எந்த கடற்பட அமைதியாயிருந்த ஊரை அட்டி வயிற்றிலேருந்து ஓலமிட்டு ஒப்பாரி வைக்க செய்தோ? அந்த கடப்படி அழிக்கவன். அவன் பின் அவனது சிசைகளில் மாற்றமிருந்தது. அவனுக்குள்ளேயே பற்றி கொண்ட இலட்சிய இருப்பு அனல் கக்க தொடங்கியது. தனது துடிப்பையும் உணர்வு குமுறலையும் தலைவருக்கு கடிதம் மூலம் எழுதினான். அனுமதி கிடைத்தது. ஏற்கனவே உடலில் ஏராளமான விருப்பங்கள் இருந்தாலும் அவன் உடலை வருத்தி பயிற்சிகளில் தீவிரம் காட்டினான். உப்பு தண்ணீருக்குள் இரவு பகலாய் உடல் ஊறிக்கொண்டிருந்தது. ஊறி ஊறி நாளுக்கு நாள் வைரம் பெற்றது. இதுவரை பெற்ற பயிற்சிகளின்படி எப்படியும் இலக்கை அழித்து விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. ஆனாலும் சிறிதும் கூட அந்த இலக்கை தவறவிடக்கூடாது என்று மனம் துடித்தது. அவன் கடல் வேவு அணிகளோடு சேர்ந்து வேவு பார்க்க சென்றான். இலக்கை கைகளால் தொடும் தூரம் வரை சென்று இலக்கை அதன் அமைவிடத்தை அவனே பார்த்து உறுதி செய்து கொண்டான். இந்த இலக்கை எப்போது அழிப்பது என்று தேதி குறித்த பின்பே அவன் ஊரவருக்கு, தன் பெற்றவருக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு இறுதி விடை கொடுக்க வந்தான். உறவருக்கு விடை சொல்லி, தன் உடன்பிறப்புகளுக்கு விடை சொல்லி, பெற்றவர்களுக்கு விடை சொல்லி, தன் பிள்ளை மீண்டும் வருவான் என தாய் காத்திருக்க அவன் முகாம் திரும்பினான். விடுமுறை முடிந்து வந்த உடனேயே தாக்குதலுக்கு செல்வது காயத்தமானான். எல்லா போராளிகளும் ஆரவாரமாக சிரிக்கும்படி செய்து தானும் கலகலவன சிரித்தான். தலைவரை பற்றியும் போராட்டம் வெல்லப்போவது பற்றியும் கூறி மகிழ்ந்தான். இறுதி நேரம் எல்லோரு திமைகளும் சிவந்தன. இதயம் துடித்தது. ஆனால் இலக்கை நோக்கி செல்கின்ற கரும்புலிகள் மட்டும் சிரித்து எல்லோருக்கும் விடை கொடுத்தார்கள். அதிசிறப்பு நீரடி நீச்சல் பிரிவுகளான சுலோதன் நீரடி நீச்சல் பிரிவிலிருந்து இரண்டு கரும்புலிகளும், அங்கேக்கணி நீரடி நீச்சல் பிரிவிலிருந்து இரண்டு கரும்புலி வீராங்கனைகளுமாக நான்கு கரும்புலிகளையும் சுமந்தது படகு. கண்களிலிருந்து கரை மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அவனது மனதில் கிராமங்களின் நினைவு நிறைந்திருந்தது. அலைகளால் அணைக்கப்படுகின்ற கரையோர கிராமங்களில் எல்லா கரும்புலிகளின் இமைகளும் வருடி சென்றன. வெற்றிலைக்கணி கிராமம் வந்ததும் தணிகைமாறன் தீயில் மிதித்தவனைப் போல் எழுந்தான். அவனை அறியாமல் அவன் சுட்டு விரழந்த கிராமத்தை சுட்டியது. அவனது கண்களுக்குள் ஈரம் கசிந்தது. மெதுவாக அவனது உள்ள கிடக்கியை அவன் திறந்தான். இதுதான் மச்சான், இதுதான் மச்சான் சின்னல்ல நான் பிறந்து வாழ்ந்த இடம். இதில்தான் இந்த உறவுகள் 9 பேர் என்ற உயிரையும் குட்டிச்சவங்கள். அந்த இடத்தில் அவனை விட வேறு யாரும் கதைக்கவில்லை. நீண்டதொரு மௌனத்திரை மூடியது. இந்த ஊரை அழிச்சு போட்டு அதில் குடியிருக்கிற இராணுவத்துக்கு துணையா வந்து போற கடற்படையை அழிக்கத்தான் என்ற ஊரையும் தாண்டி போறேன். அமைதி திரையினை கலைத்தபடி மறுபடியும் அவனே பேசினான். அந்த ஊரின் மேலே அவன் வைத்திருந்த பாசத்துக்காகத்தானே இன்று வெடிமருந்து பொதியோடு அழித்தவர்களை அழிக்க சென்று கொண்டிருக்கின்றான். என்ற ஊரை அழிச்சவங்களை எங்கிருந்தாலும் விடமாட்டேன். அவனின் ரோமங்கள் குத்தி நின்றன. அவன் கூறி முடிக்கின்ற போது படகு அந்த கிராமத்தை தாண்டி நீண்ட தூரம் சென்று விட்டது. நீண்ட தூர படகுகளும் அலையும் மட்டும் ஏதேதோ பேசிக்கொண்டு வந்தன. கரும்புலிகள் படகிலிருந்து இறங்கி நீருக்கு அடியால் செல்ல வேண்டிய தூரம் வந்துவிட்டது. எல்லோரும் படகில் இருந்த வறுவடிமருந்து பொருட்களையும் வாயு உருளைகளையும் உடலோடு இறுக்கமாக கட்டினார்கள். முகத்தை மூடி சுவாசம் போட வேண்டும். ஒவ்வொருவரும் பார்த்து உறுதியாக புன்னகைத்துக் கொண்டார்கள். அவர்களது புன்னகைக்கு பின்னால் பெரும் பூகம்பங்கள் உறங்கி கிடந்தன. முகக்கவசங்களை அணிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நீருக்கடியில் நீந்த தொடங்கினார்கள். நீர்க்குமிழிகளுக்கும் அலைகளுக்கும் மட்டுமே அந்த எரிமலைகளின் தடங்கள் தெரிந்தது. கரும்புலிகள் நகரத் தொடங்கி கொஞ்ச நேரத்துக்குள் மழை சூவென கொட்ட ஆரம்பித்தது. கடும் மழை, காற்றோடு கூடிய பெருமழை, இடியோடு மின்னல் இருளை கிழித்து அலையை தொட்டது. இடி அமைதியை கரைத்தது, எங்கும் அதிர வைத்தது. இயற்கையின் அமைதி கலைப்பு கரும்புலிகளின் நகர்வுக்கு துணை நின்றது. துறைமுகத்தினுள் காவல் நின்ற கடற்படையினர் மலை கவசங்களோடு அங்குமிங்கும் எதுவோ தேடுவதைப் போல் நின்றார்கள். அதைவிட அந்த பகுதியை சுற்றி சுற்றி ரோந்து படகுகள் வந்து போயின. அவற்றில் பொருத்தப்பட்ட பெரிய ரேடர்கள் மின்னல் வெளிச்சத்தில் பளிச்சிட்டன. இத்தனை பாதுகாப்புகளையும் மீறி கரும்புலிகள் கப்பலை தொடர்ந்து தூரத்துக்கு சென்று விட்டார்கள். இலக்கு தவறவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வினாடியும் மிக அவதானமாக செயற்பட்டான் தணிகைமாறன். பெரும் காற்றுக்கு மலைகள் ஒருமுறை பொங்கி கொதித்தன. என்ற ஊர் அழிச்சவனை எங்கிருந்தாலும் விடமாட்டன். அவனது சபதம் நிறைவேற இதுவே நேரம். அமைதி, கடலில் ஒரே அமைதி. நேரம் நள்ளிரவு 12:45. திருகோணமலை துறைமுகமே ஒருமுறை குலுங்கி அடங்கியது. அதிகர் பாதுகாப்பு வலயம் கடற்படையின் அவலக்குழாய் நிறந்தது. மிக 5 நிமிட இடைவெளியில் இன்னொரு பேர்வடி. ரன் சுரசூரையா 2 கப்பல்களும் கடலுக்குள் அமைந்தன. அந்த திருமலையில் தனியே மாறினோர் இணைந்து கரும்பு எழுப்பிய வெடி அதிர்வு 3 இழப்பொரின் முரசொலியாய் அதிர்ந்தது. அது இத்தனை காலமும் பேச்சுக்கள் சமாதானம் என்று இழுத்தடிப்பு செய்தவர்களுக்கு பிரபாகரன் படைகள் ஏமாளிகள் இல்லை என்று சொல்லி அதிர்ந்தது. இந்த ஊரை அழிச்சவங்களை எங்கே இருந்தாலும் விட மாட்டேன். நேரம் நள்ளிரவு 12:45. திருகோணமலை துறைமுகம் குலுங்கி அடங்கியது. ஆம், கடற்கரும்பில் மீது தணிகைமாறன் முதல் குத்தி. தேசத்துறைகளின் இராணுவ முகாம் தகர்ப்பிலும், பம்பைமடு தேசத்துறைகள் இராணுவ முகாம் தகர்ப்பிலும், மண்டதீவு சுழங்கா படையோடு நேரடி சமரிலும், யாழ்ப்பாணம் கூட்டைச்சமரிலும், ஆனிரவு ஆகாய கடல் ஒளிச்சமரிலும், வவுனியா மாமடு தொடர்காவலன் தகர்ப்பிலும், சாகரவர்த்தனா கப்பல் மூழ்கடிப்புக்கு முழுமையான வேவுப்பணியிலும் அவன் பங்கு பெற்றிருந்தான். கடற்கரும்பிலி மேஜர் தணிகைமாறனின் மாவீர மகுடம் கேட்டோம்.
Thank you. வேகமுடன் பெரும் கோபமுடன் பகை வீழும்படி எனவாய் பிரபாகரன் எனும் தீயின் பிழிகளும் தீரம் கசிந்திடப்போனி வேகமுடன் பெரும் போனி பின்னும் விடிந்து சொரிந்தது வெடி வேகத்தில் கப்பல் எரிந்தது பின்னும் விடிந்து சொரிந்தது வெடி வேகத்தில் கப்பல் எரிந்தது விழியில் சொரியும் அருவிகள் கிமைத்து பிரிந்தன குருவிகள்
கடல் தாயின் மடியில்